வாரம் ஒரு அலசல், இயற்கையோடு நல்லுறவு.
பச்சை இயக்கம் கட்டுவோம், பகை விரட்ட கூடுவோம், அச்சம் ஊட்டும் நாளை வாழ்வில் நம்பிக்கை ஊட்டுவோம்.
காடுகள் அழகாக இருக்கின்றன, அவை இருண்டிருக்கின்றன, அடர்ந்திருக்கின்றன. ஆனால் நான் சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. உறங்குவதற்கு முன் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. இவை ராபர்ட் பிராஸ்டின் என்ற ஆங்கில கவிஞர் எழுதிய வரிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறந்தபோது அவரது தலையணைக்கு அடியில் ஒரு துண்டுத்தாள் இருந்ததாம். அதில் இந்த கவிதை வரிகளை அவர் கைப்பட எழுதி வைத்திருந்தாராம். உண்மைதான், மனிதனுக்கு எப்போதுமே காடுகள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. காடுகளின் அடர்த்தி, அவற்றின் அழகு, இருட்சி, அமைதி, ஆங்காங்கே கேட்கும் தெளிந்த நீரோடைகளின் சப்தம், பறவைகளின் கீச்சு ஒலி, விலங்குகளின் புலிரல் என காடுகள் பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்போதும் இறைச்சலுக்கு மத்தியில் வாழும் மனிதன் அமைதி தேடி காடுகளுக்குச் செல்கின்றான். காடுகளில் தனிமையில் பல யோகிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள்.
இந்த காடுகள்தான் ஆதிகால மனிதனுக்கு தாய்மடியாகவும் மார்பகமாகவும் இருந்துள்ளன. இக்காலத்திலும் உலக வங்கியின் கணிப்பின்படி 160 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தங்களது வாழ்க்கைக்கு காடுகளை சார்ந்துள்ளனர். இவர்களில் சுமார் 30 கோடி பேர் காடுகளிலேயே வாழ்கின்றனர். காட்டு உற்பத்தி தொழில் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வேலை வாய்ப்புகளுக்குமான முக்கிய மூலகங்களில் ஒன்றாக உள்ளது. உலகின் காட்டு உற்பத்திகளின் வணிகத்தின் மொத்த பெறுமதி 32,700 கோடி டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பொருளாதார ஆதாயத்திற்காக காடுகள் அழிக்கப்படுவதால் ஒவ்வொரு ஆண்டும் 130,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் அழிந்து போகின்றன. காடுகளும் காட்டு மண்ணும் 100,000 கோடிக்கு மேற்பட்ட டன் கார்பனை சேமித்து வைக்கின்றன. இந்த அளவில் 2 மடங்கு வெளிமண்டத்தில் உள்ளது என்று ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் கூறுகின்றது.
பசுங்குடில் வாயு வெளியேற்றத்தில் 20 விழுக்காட்டுக்கு காடுகள் அழிக்கப்படுவதே காரணம். இப்புவி மேலும் மேலும் வெப்பமடைவதற்கு இது உதவுகின்றது. மேலும் உலகில் வாழும் உயிரினங்களில் ஏறக்குறைய 1/3 பங்குக்கும் மேற்பட்டவைகள் காடுகளில் வாழ்கின்றன. வெப்பமண்டல மழைக்காடுகள் அழிக்கப்பட்டு வருவதால் நாளொன்றுக்கு சுமார் 100 இனங்கள் வீதம் அழிந்து வருகின்றன என்று உலக வங்கி கூறுகின்றது. உலகம் முழுவதிலும் 100 கோடிக்கு மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட அழிந்து போன அல்லது தரம் குறைந்து போன காடுகளை மீள்விக்க முடியும் என்று IUCN என்ற பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியமும் காட்டு நில அமைப்பு கூட்டாண்மையும் கூறுகின்றன.
இந்த புள்ளி விவரங்களை பன்னாட்டு அமைப்புகள் அடிக்கடி வெளியிட்டு வரும் நோக்கம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். கடந்த நவம்பரில் எத்தனை நாடுகள் கனமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த சேதங்களை பயன்படுத்தி கொலைகளையும் கொள்ளைகளையும் சிலர் நடத்தினர். காடுகள் கட்டுப்பாடின்றி அழிக்கப்பட்டால் புதிதாக மரங்கள் நடப்படவில்லையெனில் வருங்கால தலைமுறை பெரும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதனை கவனத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் நிறுவனம் 2011 ஆண்டை காடுகள் ஆண்டாக வன ஆண்டாக அறிவித்து பலவிதமான செயல் திட்டங்களையும் செய்து வருகின்றது. மரம் நடுதலை 2006 ஆண்டிலேயே துவக்கிய ஐநா உலகம் முழுவதும் 300 கோடி மரங்களை நடவு செய்துள்ளது. மொத்தம் 700 கோடி மரங்களை நடவு செய்யவும் முடிவு செய்துள்ளது. இந்த மரங்கள் நடும் திட்டத்தில் தற்போது எத்தியோப்பியா 72.5 கோடி மரங்களை நடவு செய்து முதலிடத்திலும், துருக்கி 70 கோடி மரங்களை நடவு செய்து 2வது இடத்திலும் உள்ளன. சீவக சிந்தாமணியும் ஒருவர் எத்தனை மரங்களை நட வேண்டும் என்று சொல்கின்றது. ஓர் அரசு ஆளும் வேம்பும், 10 புலியும், 3 சீருடன் விளவும் வில்வமும், 3 சிறந்த நெல்லியும், பேர் வெறும் 5 தென்னை, பெருகு 5 மா, இவற்றை யார் யார் பயிர் செய்கின்றாரோ அவர் கிள்ளை நரகம்தானே என்று சீவக சிந்தாமணி சொல்கின்றது.
பேராசை பிடித்த மனிதர் வீடு கட்டவும், பல தொழிற்சாலை செய்யும் பொருளாகவும்.
காடுகளை கொண்டாடு, வாழ்வை கொண்டாடு என்னும் ஸ்லோகத்துடன் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இந்த அனைத்துலக வன ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. நியூசிலாந்து நாட்டு வெல்லிங்டனில் நாடாளுமன்ற கட்டிடத்தில் இவ்வாண்டை தொடங்கி வைத்த அந்நாட்டு வனத்துறை அமைச்சர் டேவிட் கார்ட்டர், இயற்கையை அடிப்படையாக கொண்ட நாட்டு பொருளாதாரத்திற்கு காடுகள் ஒருங்கிணைந்த அங்கம் வகிக்கின்றன, காடுகள் சுற்றுச்சூழல் நன்மைகளை தருகின்றன, அவை கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று கூறினார். ரொமானிய நாட்டுக் கழகம் இந்த வன ஆண்டு குறித்து தேசிய அளவில் ஒரு கலந்துரையாடலையே நடத்தியுள்ளது. தமிழகத்தின் கோவையில் பசுமையை கொண்டு வரும் பசும்புலரி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வாரத்திற்கு 2011 மரங்கள் வீதம், 52 வாரங்களில் 104,572 மரக்கன்றுகளை நட்டு அவற்றை 100 விழுக்காடு வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். இத்திட்டத்தில் 1,000 மரங்களை வளர்ப்போருக்கு கிரீன் கார்டியன், 100 மரக்கன்றுகளை வளர்க்க கிரீன் வார்டன், 10 மரக்கன்றுகளை வளர்க்க கிரீன் ஹேண்ட் என்று 4 பசுமை இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. பசும்புலரி அமைப்பைச் சேர்ந்தவர் பேசுகின்றார்.
நாங்கள் மாணவர்கள்ட்ட போகும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு மரம் வந்து வெறுமே வந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் உள்வாங்கி ஆக்சிஜனை மட்டும் அதோடு நிற்கிறது இல்லை, நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருக்குது. தென் மழை பெய்யும் போது மண் அரிப்பை தடுக்குது, ஏன்னா வேர்கள் வந்து பிடிச்சிக்கிறதுனால மண் அரிப்பை தடுக்குது. பறவைகளுக்கு வாழ்விடமாக இருக்குது, பறவைகளை நம்பி நிறைய பூச்சிகள், ஆயிரக்கணக்கான பூச்சிகள் அந்த மரத்துல வந்து குடிகொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
இந்த திட்டத்தின் துவக்க விழாவில் பேசிய இந்திய முன்னாள் அரசு தலைவர் அப்துல் கலாம், நாட்டில் உள்ள 100 மக்களும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும், மொத்தத்தில் நம்மால் 100 மரங்களை வளர்க்க முடியும், அப்படி வளர்த்தால் நாட்டின் தட்பவெப்ப நிலையே மாறி உலகிற்கே வழிகாட்டியாக இந்தியா மாறும் என்று உரையாற்றினார்.
இயற்கை வளங்கள் நீடித்து நிலைக்க ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 33.3 விழுக்காடு, அதாவது 1/3 காடுகளாக இருக்க வேண்டும் என்று அறிவியலாளர் சொல்கின்றார்கள். ஆப்பிரிக்காவில் மரங்கள் வளர்ப்பு நல்ல விளைச்சலையும் அறுவடையையும் உணவு பாதுகாப்பையும் தருவதாக ஓர் ஆய்வறிக்கை கூறுகின்றது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா ஃபாசோவில் கிராம மக்களின் உயிர் வாழ்க்கைக்கு மரங்கள் பெறும் உதவியாக இருப்பதாக மர உதவி என்ற திட்ட அலுவலர் ஆண்ட்ரூ தொக்ருகு விவரிக்கின்றார். பழங்கள், இலைகள், பலகை, மரப்பட்டை என மரத்தினால் கிடைக்கும் அனைத்தும் கிராமத்தினரின் வாழ்வுக்கு முக்கிய ஆதாரங்களாக இருக்கின்றன என அவர் கூறுகின்றார். மற்றும் ஓர் ஆப்பிரிக்க நாடான கானாவில் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்கும் திட்டத்தின் மூலம் 600,000 கிராம மக்கள் பயனடைந்துள்ளனர் என்று தொக்ருக்கு எடுத்துரைக்கின்றார்.
மரங்களே அழியா சொத்து. புத்தருக்கு ஞானம் பிறந்தது போதி மரத்தடியில், வர்த்தமானருக்கு ஞானம் கிடைத்தது அசோக மரத்தடியில், வங்காரி மாத்தாய்க்கு நொபெல் அமைதி விருது கிடைக்க காரணமாக இருந்ததும் மரங்கள்தான். கடந்த செப்டம்பர் 25 புற்றுநோயால் இறந்த வங்காரி மாத்தாய் 2004 நொபெல் அமைதி விருது பெற்றார். இந்த விருதை வென்ற முதல் ஆப்பிரிக்க பெண் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. கென்யாவைச் சேர்ந்த இவர், ஆப்பிரிக்க மக்கள் வறுமையின் காரணமாக மரங்களை வெட்டி பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். அதனால் கிரீன் பெல்ட் என்ற இயக்கத்தை தொடங்கி அதன் மூலம் மரங்களின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் ஆப்பிரிக்க மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார். உங்களுக்கு பணம் வேண்டுமானால் மரத்தை நடுங்கள், அவை உங்களுக்கு பணம் தரும் என்றார். அவ்வாறே 1,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. அம்மரங்கள் ஆப்பிரிக்க பெண்களுக்கு பணம் சம்பாதிக்கும் தொழிலாகவும் மாறிவிட்டன. ராணா என்பவர் வட சென்னையில் தங்கசாலை தொடங்கி கும்முடிப்புண்டி வரை இதுவரை ஏறத்தாழ 10,000 மேற்பட்ட மரங்களை நட்டு அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். நேபாளத்தை தாயகமாக கொண்ட ராணா என்கின்ற தேக் பகதூர் 75 நெருங்கிய பின்னும் தொய்வில்லாமல் ஏறத்தாழ 50 இப்பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார். அன்பர்களே, நாமும் ஓர் ஆப்பிரிக்க மாத்தாயாய் ஓர் ராணாவாக செயல்படலாமே.
For me, the biggest challenge is governance. Because the people at the top, power, they have control of resources, they have a lot of privileges, and they can continue to increase these privileges from where they sit. And the public at the grassroots can continue to suffer.
ஒரு முறை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற தேலே பார் என்ற ஆய்வுக்கூடத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அங்கு 2 பாத்திகளில் விதை விதைத்தார்கள். இரண்டிலும் ஒரே மாதிரியான விதை, ஒரே மாதிரியான உரம், ஒரே மாதிரியான பாத்தி. இப்படி இரண்டுமே எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு பாத்திக்கு அருகில் பாப் இசையை முழக்கினார்கள், அடுத்த பாத்திக்கு அருகில் பாரம்பரிய சாஸ்திரிய இசையை முழக்கினார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், பாப் இசை இன்றைய தலைமுறையில் பெரும்பாலானோரின் இசை. இந்த இசைதான் இன்றைய தலைமுறையை குத்தாட்டம் போட வைக்கின்றது. ஆனால் சாஸ்திரிய இசை அப்படியல்ல. தேலே பார் ஆய்வுக்கூடம் நடத்திய ஆய்வின் முடிவு நமக்கு வியப்பை தருகின்றது. பாப் இசை முழக்கப்பட்ட பாத்திகளில் விதைகள் முளைவிடவே இல்லை. அப்படி தப்பித்தவறி முளைவிட்டதெல்லாம் பலமாக இல்லை, பாதி காய்ந்த நிலையிலேயே இருந்தன. ஆனால் சாஸ்திரிய இசை இசைக்கப்பட்ட பாத்திகளிலிருந்து விதைகள் சாதாரணமாக மலர்வதை விட 1.5 பெரிதாகவும் அதிக எண்ணிக்கையிலும் துளிர்கள் விட்டிருந்தன.
இந்த வேறுபாடு பற்றி ஒரு பெரியவர் சொல்லும்போது, இசையிலிருந்து ஒலி அலை எழும்ப முடியுமானால் மனிதர்களின் செயல்களில் இருந்து அலைகள் எழும்பாதா என்ன என்று கேட்கின்றார். ஒரு மெய்யியலாளரும் சொன்னார், அகங்காரமுள்ள மனிதன் கொடூரமான அலைகளை எழுப்புகின்றான், அகங்காரமற்ற மனிதன் தன்னை சுற்றி சாஸ்திரிய இசையை பரப்புகின்றான் என்றே. ஆகவே அன்பு நெஞ்சங்களே, நாம் நல்ல எண்ண அலைகளை பரப்பினால் நம்மை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வன ஆண்டில் நமக்கு தேவையானது இயற்கையை அழிக்காது அதனை அன்பு செய்யும் ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு நல்லிணக்கம் கொள்ளும் வாழ்க்கை. அப்போதுதான் இந்த உலகம் பசுமையாக இருக்கும். நாம் எல்லோரும் நோய் நோக்காடின்றி பஞ்சம் பட்டினியின்றி நிம்மதியாய் வாழ முடியும்.
காடழித்து கப்பல் ரயிலை கணக்கில்லாமல் கட்டினோம், கள்ளமில்லா காட்டு மக்கள் வாழ்வை சூறையாடினோம். முன்னேற்றம் என்ற பெயரில் மூச்சை காற்றை விற்றவர், முன்னேற்றம் என்ற பெயரில் மூச்சை காற்றை விற்றவர். எண்ணத்தையே மாற்றணும், இயக்கமாக மாறணும். பச்சை இயக்கம் கட்டுவோம், பகை விரட்ட கூடுவோம். அச்சமூட்டும் நாளை வாழ்வில் நம்பிக்கை ஊட்டுவோம். பழம் பொழிக்கும் வயல்கள் எல்லாம் வாழை மீன்கள் துள்ளணும். வனங்களிலே வற்றாத அருவி நடந்து செல்லணும். பழம் நிறைந்த சோலையும் பசிமறந்த உலகையும், பழம் நிறைந்த சோலையும் பசிமறந்த உலகையும். படைக்கும் கைகள் சேரணும், அன்னை பூமி காக்கணும். பச்சை இயக்கம் கட்டுவோம், பகை விரட்ட கூடுவோம். அச்சமூட்டும் நாளை வாழ்வின் நம்பிக்கை ஊட்டுவோம்.
இயற்கையோடு நல்லுறவு என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.